வாரம் ஓர் அலசல். நல்ல உள்ளங்கள் போன்று வாழ்ந்தால்.
அன்பு நேயர்களே, கடந்த ஓரிரு நாட்களில் வெளிவந்த உலக செய்திகளில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய அலசலை தொடங்குகின்றோம். குவைத் நாடு வீடுகளில் வேலை செய்யும் பணியாளருக்கு உரிமைகளை வழங்கும் முதல் வளைகுடா நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது. 1970களில் குவைத் நாட்டில் எண்ணெய் வளம் அதிகரிக்க தொடங்கியதிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வேலைக்கு செல்லும் பணியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது. அதே நேரம் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கும் அந்நாடு உள்ளானது. ஆயினும் தற்போது அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஷேக் முகமது காலத் அல் சபா அவர்கள் வீட்டு பணியாளர்களுக்கென வெளியிட்டுள்ள புதிய தொழில் விதிமுறைகளால் மனித உரிமைகள் வாட்ச் என்ற அமைப்பின் பாராட்டையும் அந்நாடு பெற்றுள்ளது. பிற வளைகுடா நாடுகள் குவைத்தை பின்பற்றுமாறும் அந்த அமைப்பு கேட்டுள்ளது. குறைந்த மாத ஊதியம் 60 தினார்கள், ஊதியத்தோடு ஆண்டுக்கு 30 நாட்கள் விடுமுறை, 12 மணி நேரம் வேலை, கூடுதலாக வேலை செய்பவருக்கு மேலும் ஊதியம் போன்ற உரிமைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகளில் வீட்டு வேலை செய்யும் 24 லட்சம் பணிப்பெண்களில் 6 லட்சம் பேர் குவைத்தில் பணியாற்றுகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானில் இரு சிறுபான்மை மதங்களின் இரு உறுப்பினர்களை அவர்களின் இனத்தலைவர்கள் என்று பாகிஸ்தான் அரசு முதன்முறையாக ஏற்றுள்ளது. ஒரு சீக்கியர் மற்றும் ஒரு கிறிஸ்தவருக்கு பாகிஸ்தான் வரலாற்றில் முதன்முறையாக இப்படி ஓர் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் வாழும் பழங்குடி இனத்தவர் பகுதியில் குர்மீத் சிங் என்ற ஒரு சீக்கியர், வில்சன் வாசீர் மாசி என்ற ஒரு கிறிஸ்துவர் ஆகிய இருவரும் அவரவர் சமூகங்களின் தலைவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதன் வழியாக இவர்கள் இருவரும் அவர்கள் சமூகங்களின் ஏறத்தாழ 30,000 பேரின் சமூக, கல்வி மற்றும் நலவாழ்வு உரிமைகளுக்காக அரசை வலியுறுத்த உரிமை பெறுகிறார்கள். இவர்கள் இருவரும் மாலிக், அதாவது இனத்தலைவர் என்று பெயர் பெறுகின்றனர்.
நாட்டில் பல ஆண்டுகளாக இராணுவ ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டு வந்த சிறுபான்மை இன சமூகங்களுக்கு தற்போதைய மியான்மர் புதிய அரசு நம்பிக்கையாக உள்ளது என்று செய்திகள் கூறுகின்றன. 1947 பிப்ரவரியில் நடந்த பாங்லாங் கருத்தரங்கிற்கு பின்னர் அந்நாட்டின் பாமார் பெரும்பான்மை இனத்தவரோடு தங்களுக்கும் சம உரிமை கிடைக்கும் என பிற சிறுபான்மை இன சமூகங்கள் எதிர்பார்த்தன. ஆனால் இதுவரை அவ்வின மக்கள் எதிர்பார்த்து ஏங்கியது கிடைக்கவில்லை. ஆயினும் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை தற்போது மீண்டும் துளிர்விட்டுள்ளது. மியான்மரில் ஏறத்தாழ 135 இனக்குழுக்கள் உள்ளன. இவர்களுக்கு ஒரு அமைதியான நல்லிணக்க வாழ்வு எட்டாக்கனியாகவே இருந்து வருகின்றது. குறிப்பாக பாமார் இனத்தவரால் ஆதிக்கம் செலுத்தப்படும் மத்திய அரசால் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் முதல் முறையாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மகிழ்ச்சிக்கென தனி அமைச்சகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைச்சகம் பற்றி அம்மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் போபாலில் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறியிருக்கின்றார். மனித வாழ்க்கையில் உணவு, உடை, உறைவிடம், கல்வி, நலவாழ்வு போன்றவை அடிப்படை தேவைகளாகும். இவற்றையும் தாண்டி வாழ்க்கை மீதான பிடிப்பு, திருப்தி நிலை போன்ற மக்களின் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைய உள்ளன. வழக்கமாக ஒரு மாநிலத்தின் செழிப்புக்கு பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே அளவுகோலாக கருத முடியாது. எனவே மக்களின் மகிழ்ச்சிக்கென புதிய துறையை உருவாக்க மத்திய பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. மக்களின் மகிழ்ச்சி நிலையை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு துறைகளுடன் இணைந்து புதிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இந்த புதிய துறை ஏற்படுத்தும். இதை சார்ந்து பல்வேறு ஆய்வு முயற்சிகளை மேற்கொள்ள இத்துறைக்கு 3,80,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
அன்பு இதயங்களே, இப்படி நம்பிக்கை அளிக்கும் நல்ல செய்திகளுக்கு மத்தியில் கொலைகள், கடத்தல்கள், பேரிடர்கள் போன்ற செய்திகளும் தினந்தினம் நிறைய நடக்கின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த வியாழன் இரவு பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் நடந்த பயங்கரவாத செயல் பற்றி. தேசிய விழா கொண்டாடி கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிவேகமாக கனரக லாரியை ஓட்டிய நபரை மனித இனத்தோடு எப்படி சேர்ப்பது? இதில் பலியானவர்களுக்காக இஞாயிறு மூவேளை ஜப உரைக்கு பின்னர் ஜெபித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்,
Nei nostri cuori è vivo il dolore per la strage che la sera di giovedì scorso a Nizza ha falciato tante vite innocenti.
இந்த படுகொலையால் ஏற்பட்ட வேதனை இன்னும் நம் இதயங்களை விட்டு அகலவில்லை. பயங்கரவாதம் மற்றும் மரணத்தின் ஒவ்வொரு திட்டத்தையும் நம் நல்ல இறைத்தந்தை கலைத்து விடுவாராக. அதன் வழியாக மனிதர் தன் சகோதரரின் இரத்தத்தை சிந்தும் முயற்சியில் இனிமேல் ஈடுபட மாட்டார்
என்று கூறினார்.
Ogni progetto di terrore e di morte, perché nessun uomo osi più versare il sangue del fratello.
இந்த சோகம் முடிவதற்குள் துருக்கி நாட்டில் இச்சனிக்கிழமை இடம்பெற்ற இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் 290 பேர் இறந்துள்ளனர். தோல்வியடைந்துள்ள இந்நடவடிக்கையில் 6,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும், ஏறக்குறைய 8,000 காவல்துறையினர் பணியிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பேட்டன் ரூச் பகுதியில் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் மீது கருப்பினத்தைச் சேர்ந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இஞ்ஞாயிறன்றும் 3 காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாடு கொலை நாடாக மாறிய அச்சம் ஊட்டுகின்றது. ஒரே நாளில் 10 கொலைகள் என்ற செய்திகள் கவலை அளிக்கின்றன. முன்பகை, காதல், சொத்து, குடும்பத் தகராறு, பாலியல் பழிக்குப்பழி, வெறித்தனம் போன்ற காரணங்களால் இவை நிகழ்கின்றன.
அன்பு நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நல்லது செய்பவர்களையும் தீயது செய்பவர்களையும் மாறி மாறி சிந்திக்கின்றோம். ஜூலை 18 இத்திங்களன்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் நெல்சன் மண்டேலா உலக நாளை சிறப்பித்தது. சுதந்திர வாழ்வுக்கும் அமைதி கலாச்சாரத்திற்கும் இவர் ஆற்றிய அரும் பணிகளை மதிக்கும் விதமாக 2009 நவம்பரில் ஐநா பொது அவை இந்த உலக நாளை அறிவித்தது. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் நெல்சன் மண்டேலா அவர்கள் 67 ஆண்டுகள் தனது வாழ்வை மனித சமுதாய பணிக்காக அர்ப்பணித்திருந்தார். இதனால் இந்த நாளில் நெல்சன் மண்டேலா அமைப்பு 67 நிமிடங்கள் பிறருக்கு நன்மை புரிவதில் செலவழித்தது. மண்டேலா சொன்னார், வீழ்த்துவதும் அழிப்பதும் எளிது, ஆனால் அமைதியை ஏற்படுத்தி அதை கட்டி எழுப்புபவர்களே வாழ்க்கை வீரர்கள் என்று.
அன்பர்களே, வெற்றி பெறும் சாதனையாளர்கள் அனைவரும் இரு விடயங்களில் கவனமாக இருக்கின்றார்கள். இவர்கள் தன்னம்பிக்கையில் நம்பிக்கையுடையவர்கள், அடுத்து நேர்மையான பாதையில் செல்பவர்கள் என்று நெப்போலியன் ஹில் சொன்னார். ஒவ்வொரு நாளும் நல்லதையும் தீயதையும் பார்க்கும் நாம், நல்லவர்களையும் அதற்கு மாறானவர்களையும் சந்திக்கும் நாம் நிச்சயமாக மேலும் மேலும் நல்லது செய்து நல்லவர்களாகவே வாழ தீர்மானிக்கின்றோம் என்பது எம் நம்பிக்கை. நேர்மறையான எண்ணங்களை உள்வாங்கி அதிலே வாழப் பழகுவோம். நேர்மறை சிந்தனைகளில் வாழ்வதென்பது நல்லது நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் நம் நன்மைக்கே என்று ஏற்பதும் ஆகும் என்ற ஒரு சிந்தனை வாட்ஸ்அப்பில் வந்தது. ஒருவர் சந்தையில் ஒரு பாட்டியிடம் தினமும் ஆரஞ்சு பழங்கள் வாங்கினார். உடனே ஒரு பழத்தை உரித்து ஒரு சுளையை சாப்பிட்டவுடன், இந்த பழம் புளிக்கின்றது என்று பாட்டியிடம் புகார் சொல்லி பாட்டியை சாப்பிட்டு பார்க்க சொல்வாராம். இப்படி தினமும் நடந்தது. இதை கவனித்த அவரின் மனைவி, ஏங்க பழம் நல்லாத்தானே இருக்கு, அப்புறம் ஏன் பொய் சொல்றீங்க என்று ஒரு நாள் கேட்டார். அதற்கு அவர், பழம் சுவையாகத்தான் இருக்கின்றது, அந்த பாட்டி பழங்களை விற்க மட்டுமே செய்கின்றார், அவற்றில் ஒன்றை கூட சுவைக்க மாட்டார், அவரை சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கின்றேன் என்றார். தினமும் பாட்டியை கவனித்து வந்த பக்கத்து கடைக்காரர், அந்த ஆள் தினமும் புகார் சொல்றார், ஆனால் நீங்க தினமும் கூடுதலா பழத்தை நிறுத்து கொடுக்கின்றீர்களே என்று கேட்டார். அதற்கு பாட்டி, என்னை பழம் சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதர் இப்படி செய்கின்றார் என்பது எனக்கு தெரியும், நான் கூடுதலாக பழத்தை கொடுக்கவில்லை, அன்பினால் தராசு சாகின்றது என்றார். அன்பர்களே, இந்த நல்ல உள்ளங்கள் போன்று எல்லோரும் வாழ்ந்தால் இந்த உலகம் சொர்க்க பூமியாக மாறாதா?
நல்ல உள்ளங்கள் போன்று வாழ்ந்தால். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.